2020 ஜூன் மாத தென்றலிதழில் யூட்டாவில் இருந்து ஹேமா ஜே அவர்கள் எழுதியுள்ள முதல் துளி என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பழக்கமில்லாத பஞ்சு வைத்த சிரிப்பில் கட்டை விரலை சிரமத்துடன் உழைத்து வெடிப்பு நிறைந்த பாதங்களை புறா போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைத்து நின்ற ஆச்சி, ஏண்டி இதென்ன அந்தரத்தலியா பறந்து வருது? கையை நெற்றிமேல் குவித்து இரு கண்களையும் முட்டையாய் விரித்தாள். வாயில் கை வைத்துக் கொண்டு ஆச்சி கேட்ட அழகை பார்த்து பேரனும் பேத்தியும் ஒருவரையொருவர் பார்த்து நமுட்டு சிரிப்பு சிரித்தார்கள். ஆச்சி, இது பறக்கிற ரயில். ஆ, ரயில் கூட வாயா பறக்கும்? காலம் போற வேகத்துக்கு மனுஷ மக்கைய கூட பறக்க வச்சிடுவானுங்க போல இருக்கே. அட சேவக பெருமானே. வண்டி வந்து நின்றதும் மகனும் மருமகளும் பெட்டிகளை தூக்கி கொண்டு பிள்ளைகளின் கைப்பிடித்து ஆச்சி ஏறினாள். எல்லா இருக்கைகளிலும் ஆட்கள் உட்கார்ந்திருக்கு. மூக்கு மழுங்கிய சீனர்கள் சிலர் வாரை பிடித்து நின்றார்கள். உள்ளே நுழைந்த நொடி இடுப்பில் கை வைத்து முதுகை வளைத்து நிற்க முடியாதது போல தள்ளாடி நின்றாள் ஆச்சி. வண்டி கொள்ளாஜனத்துடன் ஆடு கோழிகளை அழைத்து தொங்கிக் கொண்டே வரும் ஊர் பேருந்தில் ஏறியவுடன் இந்த தந்திரம்தான் செய்வாள். ஏதாவது இழந்தாரி அகப்பட்டால் அவனையே வைத்த கண் விளக்காமல் பாவமொழி முழிப்பதில் இப்பேற்பட்ட கொடா கொண்டனாக இருந்தாலும் எழுந்துதான் ஆக வேண்டும். ஆறு பக்கத்துல போய் நிக்கலாம் என்று ஆச்சி நினைத்து தன்னை சுற்றி பார்ப்பதற்குள் ஏதோ கியா முய்யா என்றபடி குட்டை பாவாடை யுவதி ஒருத்தி எழுந்து இடம் கொடுத்தாள். வசதியாய் உட்கார்ந்து கொண்ட ஆச்சி தன்மேல் சாய்ந்த வாக்கில் நின்ற பேத்தியிடம், ஏட்டி இந்த பிள்ளை என்ன உடுப்புடி போட்டிருக்கு? மலையில இருக்கிற ஆத்தாக்காரி என்ன செய்யறா? இதை இப்படி அலைய விட்டு போட்டு நாக்கை கடித்து காண்பித்த பேத்தி ஆச்சி தன் சின்னக்கரம் கொண்டு ஆச்சியின் வாயை அடைத்தாள். பேசக்கூடாதா? சரி பேசலடி அம்மா. ஆனாலும் இந்த ஊருக்காரு பயலுக நல்ல பாசமாத்தான் இருக்கானுங்க. இல்ல பார்த்த உடனே என்னத்தையோ முனைக்கு தலைய தலைய ஆட்டுறானுங்க. கேட்காமையே எழுந்து இடம் கொடுக்கறானுங்க. தலையை திருப்பி மகனும் மருமகளும் எங்கே என்று பார்த்தாள் ஆச்சி. நான்கு இருக்கைகள் தள்ளி நின்றிருந்தார்கள். ஊர் பேருந்தில் ஏறியவுடன் உட்கார்ந்திருப்பவர் மடியில் கையில் இருப்பதை தொப்பென போட்டு திமிராக நிற்கும் மருமகள் கூட தான் கொண்டு வந்திருந்த கனத்த தோல்பையை மாட்டிக்கொண்டு கையை ஆட்டி ஆட்டி மகனுடன் ஏதோ பேசி கொண்டிருந்தாள். ஊருக்குள்ள சண்டை எழுச்சி சுத்திட்டு இருந்தவ இங்க வந்தப்புறம் எத்தனை பதவிசா மாறிட்டா. செல்வாக்கு ஏற ஏற கருத்த குட்டியா தெரிஞ்சவ இப்ப செவத்த குட்டி ஆயிட்டாளே. சேவக பெருமா புண்ணியத்துல நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். மனதுக்குள் சந்தோஷமாய் வாழ்த்தி கொண்டாள் ஆச்சி. இப்போது மருமகள் என்றாலும் சின்னத்தில் இருந்து தான் நெஞ்சில் போட்டு வளர்த்த ஒன்றுவிட்ட தம்பி மகள்தான். உறவின் நெருக்கத்தில் அழகர் கோவில் அடிவாரத்தில் அருகருகே வசித்த ஒத்தாசையாய் இருந்த குடும்பங்கள் மகன் தலையெடுத்து துடியாய் இருப்பது கண்டு பெண் கொடுத்து இன்னும் நெருங்கிய உறவானது. வானம் பார்த்த பூமி காய்ந்து போக வாழ வழியில்லாமல் ராமநாதபுரம் விட்ட ஆச்சியும் அவள் கணவரும் ஒற்றை மகனுடன் மதுரை வந்த போது இந்த தம்பி குடும்பம்தான் வீடு பிடித்து தங்களுக்கு அருகேயே குடிவைத்து பார்த்து கொண்டது. தம்பி மனைவியுடன் சேர்ந்த ஆச்சியும் கயிற்றுக்கட்டிலில் கோவில் சாமான்கள் பரப்பி விற்க தொடங்க ஆச்சியின் கணவர் வேலை வந்தால் போவார், இல்லை இவர்களுடன் கடையில் அமர்ந்து அர்ச்சனை தட்டு அடுக்குவார். சொல்ல போனால் வருடத்தின் முக்கால்வாசி மாதங்கள் அவருக்கு வேலை என்று ஒன்றும் கூடி வராது. சித்திரை மாதம் வெக்கை ஆரம்பிக்கும் பருவத்தில் மட்டும் ஆட்கள் தேடி வருவார்கள். எங்கெங்கிருந்தோ வருபவர்கள், நீங்க வந்து ஒரு நல்ல வழி காண்பிக்கணும் என்று தட்டில் பூ தேங்காய் வெற்றிலை பாக்கு வைத்து மரியாதையாக அழைப்பார்கள். நல்ல கைராசிக்காரர் என்ற சுற்று வட்டாரத்தில் அவருக்கு நல்ல பெயர். இரண்டு தென்னங்குச்சிகளை கையில் பிடித்துக் கொண்டு குலதெய்வத்தை மனதில் வழங்கியபடி கிணறு தோண்ட வேண்டிய நிலத்தில் கால் வைக்கும் போதே மனதுக்குள் ஊற்றி இருக்கும் இடம் பிடிபட்டு விடும். குச்சிகள் வேகமாய் சுழல ஒரு சுழியையே சுற்றி சுற்றி வந்து உறுதிப்படுத்தி கொள்பவர் இங்கே தோண்டுங்கய்யா என்று ஒரு வட்டத்தை வரைந்து காண்பிக்க அவரது குறித்த குறி ஆய் முழுமைக்கும் தப்பியதில்லை. சில நேரம் நான்காவது கடப்பாறை குத்திலேயே ஊற்றி வழிபட்டு தண்ணீர் குபுகுபு என்று வந்த கதையெல்லாம் உண்டு. கண்கள் பணிக்க உணர்ச்சி வசப்பட்ட நிலத்தின் உரிமையாளர் சிலர் காலில் விழுந்து கும்பிட்டு வேட்டி துண்டு மரியாதை செய்து அனுப்புவார்கள். நல்லது நல்லது. தலையாட்டி கொள்பவர் அவர்கள் அன்பின் மிகுதியில் கொடுக்க முற்படும் எதையும் தொடக்கூட மாட்டார். தனக்குண்டான 11 ரூபாய் மட்டும் வெற்றியை பாக்குடன் வழியேறும். கிளம்பும் போது காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க, தண்ணியாவது குடிங்க என்று எத்தனை வற்புறுத்தினாலும் இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க வேலையை ஆரம்பிங்க என்று தொண்டையை கூட நினைக்காமல் கிளம்புவது வழக்கம். வசதியோ கொடுக்க மனமோ இல்லை என்றால் வாய்விட்டு கேட்பதும் இல்லை. தன் கைகாசை செலவழித்து போய் ஊற்று கண்ணை காட்டி கொடுத்து விட்டு வருவார். தொழுகைக்கு போய்விட்டு வீடு திரும்புபவர் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். கைகள் மட்டும் கடைவேலையை பார்க்க ஆச்சி கணவரின் உணர்வற்ற முகத்தை அடிக்கடி திரும்பி பார்த்து கொள்வாள். ஒவ்வொரு முறையும் ஏதோ விரதம் போல நீளும் அந்த மௌன சடங்கு முடிந்து மீண்டும் இயல் நிலை திரும்ப 1-2 நாட்கள் ஆகும். அந்த மாதிரியான நேரங்களில் ஆச்சியும் கனத்த அமைதி சுமந்து தேய்வாள். பேச்சற்ற மௌனத்தில் வேலை மட்டும் சுழங்காமல் நடக்க எப்படியோ பல்லை குத்தி ரத்தம் குடித்து இருந்த ஒற்றை மகனை வளர்த்து ஆளாக்கியாயிற்று. பிழைக்க தெரியாத மனிதனாக இருந்தாலும் நல்லவர் என்ற பெயருடன் கணவர் 10 வருடங்களுக்கு முன்னால் போய் சேர்ந்தார். அவர் இருந்த போதே மகன் தலையெடுத்து மருமகளும் வந்திருக்க கணவரின் மறைவில் அழுது கரைந்த ஆச்சி மெல்ல மெல்ல அந்த இழப்பை மென்று தனக்குள் ஜீரணித்துக் கொண்டாள். நடுவில் சாலை ஒப்பந்த பணி என்று மகன் வேலை செய்த நிறுவனத்திலேயே அவனை வெளிநாடு அனுப்புவதாக வந்து நிற்க மகராசனா போயிட்டு வா, எந்த சுணக்கமும் இல்லாமல் சம்பதித்தவள் மகன் வீடு வேலை என்று சீரமைத்து கொண்டதும் மருமகளையும் மகிழ்ச்சியாக அனுப்பி வைத்தாள். என் பையன் சிங்கப்பூர்ல இருக்கான், கோவிலுக்கு வருபவர் போயிடுவரிடம் எல்லாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளும். ஆச்சி மகன் தன்னுடன் வந்து கொஞ்ச நாள் தங்கும்படி அழைக்கும் போதெல்லாம் இதோ அதோ என்று ஏதாவது சாக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள். தம்பியும் தம்பி மனைவியும் கூட 2 பிரசவ நேரத்திலும் போய் தங்கிவிட்டு வந்தார்கள். நான் அங்கன வந்து என்ன செய்ய போறேன் ராசா? நீ பிள்ளைங்களே இங்க கூட்டிட்டு வந்து காண்பி கருப்பனுக்கு படையல் போட்டுட்டு சேவக பெருமானை கும்பிட்டுட்டு போவீங்களா என்று மறுத்து கொண்டே இந்த ஆச்சி இந்த முறை எல்லோருமாக சேர்ந்து அழுத்தியதில் மறுக்க முடியாமல் பெட்டியை கட்டி இருந்தாள். பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் வச்சிருக்கானுங்க. வழிநடுக சான்றிதழ் கொடுத்து கொண்டே வந்த ஆச்சி வீடு வந்தவுடன் மருமகள் கொடுத்த உணவை உண்டு உண்டு விட்டு படுக்கைக்குள் சுருண்டு விட்டாள். பழக்கமில்லாத விமான பயணம், மகன் குடும்பத்துடன் வருகிறான் என்று இந்த 1 மாதமாக ஓயாத வேலை அரைச்சல் என எல்லாமுமாக சேர்ந்து அவள் எழுந்து நடமாட சில நாட்கள் ஆகின. 4 அறைகள் கொண்ட வீடும் வெளியே விரிந்து கிடந்த தோட்டமும் அப்படியே சோறு போட்டு சாப்பிடலாம் போல சுத்தமாயிருந்த சாலையும் அவளுக்கு பிரமிப்பு ஊட்டியது. அரசாங்கம் இலவசமாய் கொடுத்துள்ள டிவி பெட்டியில் பார்க்கும் சினிமா வாழ்க்கை போல மகன் ஜோராக வாழ்வதில் கல் குடித்த மந்தி போல அவள் கிறங்கித்தான் போனாள். அன்று மதியம் உண்ட களைப்பில் அசந்து தூங்கி கொண்டிருந்தவள் விழுக்கென்று விழித்தாள். காதில் தபதபென்று விழுந்த சத்தத்தில் தடுமாறி எழுந்தவள் சத்தம் அந்த அறையை நோக்கி பாய்ந்து கதவை படபடவன தட்டினாள். டேய், யாழாது உள்ள யாரு? ஆச்சி, அண்ணன் தான் இருக்கான், குளிக்கிறான். கடங்காரம், எதுக்கு இப்படியே தண்ணிய கூட்டுறான்? வெளியே வாடா டேய். ஆவேசம் வந்தது போல நின்ற ஆச்சி தட்டுவதை நிறுத்தவில்லை. ஷவரிலிருந்து அருவியாய் தண்ணீர் கொட்டியதை அவளால் தாங்க முடியவில்லை. செவிகளை எதுவோ அடைப்பது போல் இருக்க அவள் உடல் நடுங்கியது. இவள் கத்தும் சத்தம் கேட்டு என்ன என்ன ஆச்சு என்று மகனும் மருமகளும் ஓடி வந்தார்கள். என்ன நொன்னாச்சு, புள்ளைய வளர்த்து வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு, தப தபன்னு இப்படி கொட்டுறான். எல்லாம் ஆத்தாக்காரிய சொல்லணும். சரி வா வா. மகன் அவளை இழித்து அமர வைக்க முயல மருமகள் ஆச்சியை முறைத்தாள். உள்ளே இருந்து தலையை தூட்டி கொண்டே வந்த பேரன் ஒன்றும் புரியாமல் விழித்தான். ஏய் கோட்டிக்கார பயலே, உங்க அப்பனை 6 வெட்டி வச்சிருக்கான், குழாய் எப்படி திறந்து விடுற, விரலை அப்படியே ஒடிச்சு போடுவேன் பாத்துக்க. வெறி வந்தது போல அவள் கத்தியதில் பேரன் பின்னடைந்தான். அதிகமாய் திட்டு வாங்கியிராத பிள்ளையின் கண்கள் கலங்கின. டேய் நீ போ, ஏய் நீ கூட்டிட்டு போ. மகன் அம்மாவின் தோளை கெட்டியாக பிடித்து கொண்டான். அதுவரை பார்த்த ஆச்சியாக இல்லை அவள். யார் குளியலைக்குள் சென்றாலும் ஏன் இத்தனை நேரம், ஏன் பக்கெட்ல பிடிச்சு குளிக்க மாட்டீங்களோ, பெரிய சட்டாம் வீட்டு புள்ள என்று நொடிக்க ஆரம்பித்தாள். மருமகளிடம் கூட ஏன் இதை கொட்டுற, ஏன் இதை சாய்க்கிற என்று பின்னாலேயே நின்று கொண்டு ஒரே அக்கப்போர். ஊருக்கு செல்லும் 1-2 வாரங்களில் இந்த 1 கோப்பை தண்ணீர்ல தான் பல்ல வழிக்கு முகத்தை கழுவிட்டு வரணும் என்று சட்டம் சொல்லி கட்டுப்படுத்துகிற ஆட்சியாக இருந்தாலும் குறுகிய காலம் என்பதால் அவள் இத்தனை கடுமை காட்டியதில்லை. பின்னாலே நின்றபடி துளைக்கும் ஆச்சியின் இந்த கோபமும் கத்தலும் பிள்ளைகளுக்கு முதலில் வியப்பாகவும் சில நாட்களிலேயே வெறுப்பாகவும் மாறியது. ஆச்சி எப்பமா ஊருக்கு போவோம்? பேரன் மருமகளிடம் கேட்டதும் அவள் ஏதோ சொல்வதும் காதில் விழ உள் அறையில் அமர்ந்திருந்த ஆச்சி கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டாள். வந்த புதிதில் இருந்தது போல இல்லாமல் பிள்ளைகள் ஒதுக்கி செல்வதை அவள் உணராமல் இல்லை. சாப்பாடு துணிக்கு சிரமப்பட்டு கரை சேர்ந்தவளுக்கு அடுத்த தலைமுறையின் அபரிமித வளர்ச்சி தாழாத பெருமிதத்தை கொடுத்ததுதான். எனினும் இந்த 1 விஷயத்தில் மட்டும் எதையும் காணாதது போல கேட்காதது போல அவளால் இருக்க முடியவில்லை. என்ன முயன்றாலும் காலையில் எழுந்ததும் முழு குழாயை திறந்து பல்விளக்கும் பிள்ளைகளை பார்த்தவுடன் உடல் நடுங்க தன்னையும் மீறி கத்தி தீர்த்து விடுகிறாள். வாடா ராசா, எங்கிட்ட வந்து படுத்துக்க, நான் கதை சொல்றேன். தன்னை கடந்து தன் படுக்கையில் சென்று படுக்கும் பேரனை அழைத்தாள். நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அவன் மறுத்து சுவர் பார்த்து திரும்பிக் கொள்ள, கதை கேட்க நான் வரேன் ஆச்சி. பேத்தி அருகில் வந்து படுத்துக்கொண்டாள். மதுரை மீனாட்சியே நீ, பிரியமாக பேத்திக்கு முத்தமிட்டவள். ராசா வாயா, ஆச்சி ஆசையா கூப்பிடுறேன். பேரன் வேண்டா வெறுப்பாக வந்தான். ஆச்சி இருவர் மேலும் கை போட்டு தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டாள். ஆச்சிக்கு வயசாயிடுச்சு இல்ல, அதான் எங்க என்ன பேசணும்னு தெரியாம வஞ்சிப்புடுறேன். மனசுல வச்சுக்காதீங்க மக்களே. பேத்தி காலை தூக்கி மேல போட்டு ஆச்சியின் கண்களை துடைத்து விட்டாள். கதை சொல்லு ஆச்சி. என்ன கதை ராசா, சொல்லட்டும் ஏதாவது. பேரன் அஸ்வாரஸ்யமாக சொன்னான். உனக்கு பிடிச்சதா ஏதாச்சும் சொல்லு ஆச்சி. முகம் சுண்டி ஆச்சியின் கண்களை வருடிவிட்டாள், கன்னங்களை வருடிவிட்டாள் பேத்தி. எங்க ஊர்ல ஓடுற ஒரு ரயில் கதை சொல்லட்டுமா? ஆ சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தாளாம். அவங்க ஊர்ல தண்ணி கஷ்டமான கஷ்டமா. ஊரு விட்டு ஊரு நடையா நடந்து ஊத்து தண்ணி பிடிக்க ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஆச்சி நீ ரயில் கதை தானே சொல்றேன்ன. இருடி கண்ணே, ரயில் வந்துட்டே இருக்கு. பேத்தியின் கண்ணம் வழித்து முத்தினாள். புழங்க குடிக்க தண்ணி இல்லாம பாடாப்பட்டவங்க வேறங்க தண்ணி கிடைக்கும்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. அந்த ஊருக்கு வர ரயில் வண்டியில தண்ணி வரும்ல, அந்த தண்ணியை பிடிச்சிட்டு வந்தா குடிக்கிறதுக்காவது ஆகும்னு யோசனை பண்ணினாங்க. அதனால எல்லா பொண்ணுங்களும் அடிச்சு பிடிச்சி ரயில் அடிக்கு போய் ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்களாம். அப்படி ஒரு நாள் ரயிலுக்குள்ளே ஏறின அந்த பொண்ணு மெலிசா வந்த தண்ணியை குடத்தில் பிடிச்சி ரெப்பரத்துக்குள்ள ரயில் கிளம்பிடுச்சான். கால் குடம் கூட நிரம்பாம வீட்டுக்கு போனா குடிக்க கூட நாதி இருக்காதேன்னு அந்த பொண்ணு மெல்ல நகர ரயிலை விட்டு இறங்காம தண்ணியை பிடிச்சிட்டே இருக்க நடபாதையை விட்டு ரயில் ஓட ஆரம்பிச்சுது. இதுக்கும் மேலே இருந்தா ரயிலோட போக வேண்டியதான்னு அந்த பொண்ணு இறங்கிறதுக்குள்ள இன்னொரு பொம்பளை வேகமாக ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்கிறியாரு பிடிச்சி நிறுத்திட்டாளாம். ரயிலோட போன பொண்ணை காணலேன்னு இங்க ஊரே அல்லகோலப்பட்டு போச்சான். அடுத்த நிறுத்தத்துக்கு ஆள் அனுப்பி அங்கேயும் புள்ள இறங்கலன்னு ஆத்தாக்காரி வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு ஆழ தண்டவாளத்துல தூரமா ஒரு உருவம் நடந்து வந்துச்சான். பார்த்தா அந்த பொண்ணு பல நிறுத்தங்களை தாண்டி நடந்தே வர்றாளாம். வந்தவ சும்மா வரல, அத்தனை தூரம் தண்டவாளத்துல நடந்தே வந்தவ இடுப்புல ஒரு குடம் தண்ணிய சிந்தாம சிதறாம சுமந்து வந்திருக்கா. அதை பார்த்து அவம்மா, அடிப்பாவி மகளே, இதயமா சுமந்துட்டு இத்தனை தூரம் வந்தன்னு அழுதாளாம். அதுக்கு மகக்காரி சொன்னாளாம், இது இல்லைன்னா நாளைக்கு வரைக்கும் குடிக்க எங்க போறதுன்னு. கதை முடிந்ததுக்கு அத்தாட்சியாக ஒரு முறை சேமியாச்சு. இப்படி ஒவ்வொரு ஜனம் குடிக்க கூட தண்ணி இல்லாம வசனப்படும் போது நாம கிடைக்குதுன்னு அதை வீணாக்கலாமா ராசா? இருவரையும் பார்த்து கேட்டாள். அவள் கேள்விக்கு பதில் சொல்லாத பேரன், உனக்குத்தான் படிக்கவே தெரியாதே, இதை மட்டும் எப்படி படிச்ச? ஆச்சி இழக்காக பார்த்தான். கூழுகட்ட கிழவி எனக்கு என்னடா தெரியும், பூ கொண்டு வந்து கொடுக்க வர்ற ஒரு பெரியவர் சொன்ன கதை இது. கந்தர்வன்னு ஒரு எழுத்தாளர் எழுதின கதையா, நல்லா இருக்கா? பேரன் ஒன்றும் சொல்லாமல் அலட்சிய பாவத்தில் திரும்பி படுத்துக்கொள்ள, நல்லா இருந்துச்சு ஆச்சி. பாவம் இல்லை அந்த அக்கா, ஒரு குடம் தண்ணிக்கு எத்தனை கஷ்டப்பட்டுருக்கு. அதுக்கு தாண்டி மகளே ஆச்சி அடிச்சுக்கிறேன். கங்கை நிறைய தண்ணி ஓடினாலும் எனக்குண்டான தண்ணி இது மட்டும்தான்னு ஒரு கோப்பையை காட்டி காந்தி சொன்னாராம். எல்லாத்தையும் நாமளே உபயோகப்படுத்தி வீணாக்கிட்டு போனா எப்படி? நமக்கு பின்னாடி வர பிள்ளை குட்டி குடிக்க தண்ணி இல்லாம வறண்ட நிலத்தை வச்சு என்ன செய்யும்? பொறுப்பில்லாம இருக்கானுங்களே இந்த மனுஷ பயகன்னு பூமாதேவி கோவிச்சுக்க மாட்டா? இதெல்லாம் சொன்னா வளர்ந்த பெரியவங்களுக்கே புரியல.
இதுல சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு எங்க நடுநடுவே கொட்டி கொண்டிருந்த பேத்தி கண் அசந்திருந்தாள். என்ன சாத்தி, உறக்கத்தில் மறந்திருந்த பிள்ளையின் முகத்தை ஆசையுடன் பார்த்தாள் ஆச்சி. அப்படியே இவ அத்தக்காரி மாதிரியே அனுசரண, அதே கண்ணு மூக்கு குழி விழ தாவாக்கட்டேன்னு ஒத்த ஜாட மகராசியா பேரம் பேத்தி கண்டு வாழ்வாங்கு வாழணும். தூங்கும் பேத்தியை கொஞ்சியவள் இருக்கிற நாள்ல எதையும் கண்டுக்காம இருந்துக்கிடணும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டதெல்லாம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மட்டும்தான். அன்று வெளியே சென்று ஊர் சுற்றி பார்த்த அசதியில் வலித்த உள்ளங்காலை அழுத்தி கொண்டு அமர்ந்திருந்தாள் ஆச்சி. அடுத்த அறையில் ஒரே குதியாட்டம் சத்தம். தான் உள்ளே போய்விடக்கூடாது என இப்போது அறையை மூடிக்கொள்கிறார்கள் என புரிய பெருமூச்சுடன் தைலத்தை தழுவினாள். மகன் துண்டை எழுக்க கதவை திறந்து வெளியே வர அதற்கு மேல் பொறுக்க முடியாத ஆச்சி மெல்ல எழுந்து எட்டி பார்த்தாள். பெரிய பீங்காங்குழியில் தொட்டி முழுக்க தண்ணீர் நிரம்பியிருக்க கண்ணாடியாய் பரவியிருந்த சோப்பு குழுமைகளுக்குள் அமிழ்ந்திருந்த பேரனும் பேத்தியும் தண்ணீரை ஒருவர் மேல் ஒருவர் அடித்தபடி கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். குழியிலேயே நீச்சல் குளம் போல அரம்பரமாக இருக்க பார்த்த ஆச்சிக்கு நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது. அட படுவாவி பசங்களா, ஒரு குடும்பமே ரெண்டு நாளைக்கு புழங்குற தண்ணிய. உள்ளே வந்த மகன் ஆச்சியை அங்கு கண்டு மிரண்டு நின்றான். பொறுப்பத்த பயலே, வளர்த்த வளர்ப்பெல்லாம் நினைவுல இல்லாம இப்ப பவுசு கூடி போச்சோ துறக்கி. தெரு தெருவா அலைஞ்சு அடிப்பம்பு அடிச்சு சைக்கிள் டயர்ல சுத்தி குடம் தூக்கினது எல்லாம் காசு பணம் சொகுசு வந்தன்னு மறந்து போச்சா நாய்க்கு. படபடவன மகளின் தோளில் அடித்தபடி கண்ட மேனிக்கு ஏசி தீர்த்தவில்லை. அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அடக்க முடியவில்லை. மகன் கல்லாய் நிற்க இந்த கிழவியோட நெதைக்கும் ஒரே ரோதனையா போச்சு. மருமகள் ஆச்சியை தரதரவன் இழுத்து கொண்டு அடுத்த அறையில் விட்டுவிட்டு கதவை அடித்து விட்டு சாத்தி போனாள். அன்றிலிருந்து ஆச்சியுடன் யாரும் பேசுவதில்லை. பேத்தி மட்டும் சாப்பிடவா ஆச்சி, அம்மா இதை கொடுக்க சொல்லிச்சு ஆச்சி என்று கையில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தாள். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. அந்த இறுக்கம் ஆச்சிக்கு நெருப்பில் நிற்பது போல தயிக்க தொடங்கியது. பெருமழை வந்து கழுவி விட்ட ஓர் இரவில் ஆச்சி தன் உணர்வை அடக்க முடியாத காற்றாராய் மாறி குண்டு சிண்டு பாத்திரங்களை தோட்டத்தில் வைத்து மழை தண்ணீர் பிடிக்க பக்கத்தில் இருந்த மலாய் குடும்பங்கள் அதை வேடிக்கை பார்ப்பதை கண்ட மருமகள் தலையில் அடித்து கொண்டாள். மற்ற எல்லா விஷயங்களிலும் பாங்காய் நடந்து கொள்ளும் ஆச்சி தண்ணீர் விஷயத்தில் மட்டும் பத்திரகாளி அவதாரம் எடுப்பதும் வீட்டில் உள்ளவர்கள் அந்த ஆவேசத்தை சமாளிக்க முடியாமல் சமைந்து நிற்பதும் வாடிக்கையாக. அடுத்த வாரத்தின் ஒரு மாலை வேளையில் எதிர் வீட்டு தோட்டத்தில் மூடப்படாமல் கொட்டி கொண்டிருந்த குழாயைக் கண்டு அவள் கதவை தட்டி சண்டை பிடிக்க போக அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் ஆச்சிக்கான விமான சீட்டு பதிவேறியது. மகன் கொண்டு வந்து விட வர ஆச்சி பெட்டி படுக்கையை கட்டி கொண்டு ஊர் போய் சேர்ந்தாள். ஆரம்பத்தில் இரு பக்கமும் இறுக்கமாய் சென்ற நாட்கள் அலைபேசியின் நலம் விசாரிக்கும் அளவுக்கு மெல்ல இயல்பாகின. ஆச்சியை மட்டும் இன்னொரு தரம் இங்கே கூட்டி வந்துடக்கூடாது என்று பேரனும் மருமகளும் அடிக்கடி நினைத்து கொண்டார்கள். 6 மாதம் கழிந்த ஒரு நள்ளிரவில் மகனின் அலைபேசி அழைத்து அவசர செய்தியை சொல்ல அடித்து பிடித்து விமானம் ஏறி நால்வரும் ஊர் வந்து சேர்ந்தார்கள். ஆச்சி தன் இறுதி பயணத்தை கிளம்பிய அடுத்த நாள் மருமகளும் அவள் அம்மாவும் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். யாரும் அது ஆச்சியின் கட்டில் காலில் சொருகியிருந்த மஞ்சளேறிய புகைப்படம் ஒன்றை எடுத்து காட்டி பேத்தி கேட்டாள். அது யாரும் இல்ல, உன்னை யாரு அதை எடுக்க சொன்னா கொடு. மருமகள் அதட்ட, ஏண்டி அது யாருன்னு சொன்னாதான் என்னவாம். அவள் தாய் தடுத்தாள். அது உன் அத்தேடி குட்டி. அத்தையா, நாங்க பார்த்ததே இல்ல. உங்க அம்மாவே அவளை பார்த்ததில்ல, சின்ன வயசுலயே போயிடுச்சு. இது போகவும் தான் உங்க ஆச்சியும் தாத்தாவும் சொந்த ஊரை விட்டு இங்கன வந்தாங்க. அச்சோ பாவம், என்ன ஆச்சா இந்த அத்தைக்கு? எம்மா சும்மா இருமா, பிள்ளைங்க பயந்துக்க போகுதுங்க. இது என்னடி பயம் கிடக்கு பிள்ளைங்களுக்கு? நம்ம ஆச்சி தாத்தனெல்லாம் எத்தனை சிரமப்பட்டு இருக்காங்கன்னு தெரிய வேணாமா? மகளை அடக்கியவள் பேத்தியிடம் தொடர்ந்தாள். பஞ்சம்தான் கண்ணு காரணம். எப்பவுமே வானம் பார்த்த பூமியா இருக்கிற ராமநாதபுரத்துல அந்த வருஷம் சொட்டு மழை இல்லாம பயிர் பட்டு எல்லாம் கருகி போச்சு. ஆடு மாடுன்னு பார்த்து பார்த்து வளர்த்ததெல்லாம் தாகத்துக்கு தவிச்சு கண்ணு முழிக்க முடியாம செத்து போக மனுஷனுக்கே தண்ணி இல்லையே. அப்புறம் எங்க வாயிலா சீவனுக்கு தண்ணி காட்டுறது? 4 வயசுல கை குழந்தையா உங்க அத்தை அப்படியே ஒன்று மாதிரியே இருக்கும். ஆச்சி, அப்புறம் நேர மாதம் உங்கள் அப்பா வயத்தில் கையில் கொஞ்சம் பணம் கிடைச்சாதான் பிரசவத்தை சமாளிக்க முடியும்னு உங்கள் தாத்தா கிணறு ஊத்து காண்பிக்க திருநெல்வேலி ஜில்லா பக்கம் போயிருந்தாங்க. வெயில் கொடுமை தாங்க முடியாமல் ஆச்சிக்கும் இந்த பிள்ளைக்கும் மேலுக்கு ஆத்தா இறங்கிட்டா. தண்ணி வேணும்னா 8-8 16 மைல் நடந்து போய்த்தான் ஊத்து தண்ணி பிடிக்கணும். உங்கள் ஆச்சிக்கு ஆத்தா கோரமாக இறங்கியிருக்க உடம்புல சுத்தமாக தெம்பு இல்லை. சுத்து பற்றி இருந்த வீடெல்லாம் காலி பண்ணி உறவிட்டே போயிருக்க உதவிக்கு யாரும் இல்லாமல் இருந்த தண்ணியை சுட்டுட்டா தனக்கும் பிள்ளைக்குமா தொண்டையை நினச்சிக்கிட்டா. ஊரில் இருந்து உங்கள் தாத்தா வந்துட்டா தேவையிலையே பிள்ளையாவது காப்பாற்றிப்படலாம்னு அவ கிடக்க ராத்திரியோட ராத்திரியா பிள்ளைக்கு கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு. உங்கள் ஆச்சி ஒத்தையாக குடிசைக்குள்ள அல்லாட ஊருக்கெல்லாம் தண்ணியை காட்டிப்பிட்டு உங்கள் தாத்தா ஊடு வந்து சேர்றதுக்குள்ள தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டே அந்த புள்ள போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம்தான் பாவம் அங்கே ஈர்ப்பு கொள்ளாமல் இங்கே வந்தாங்க. பாவம் எங்கள் ஆச்சி, திண்ணையில் அமர்ந்து கதை கேட்டு கொண்டிருந்த பேரன் மெலிதாக சொன்னான். நேற்று முழுவதும் சொட்டு கண்ணீர் விடாதவனின் கண்கள் நனைந்து இருந்தன. ஏன்பா, இதை ஒரு தடவையாவது எங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ப்பா. அவன் தன் பெற்றோரை திரும்பி பார்க்க மருமகள் மகனின் முகம் பார்க்க முடியாமல் மிடறி விழுங்கினாள். சொல்லி இருக்கணும், எதுக்கு பிள்ளைங்க கிட்ட பழைய கதையெல்லாம்னு நினைச்சிட்டேன். மகன் வழிந்த கண்ணீரை துண்டால் துடைத்து கொண்டான். ஒன்றுமே பேசாமல் பாத்திரம் கழுவும் அங்கணத்தில் ஆச்சி சிக்கனமாய் நிரப்பி வைத்திருந்த பானைகளை, சின்ன சின்ன மண் சட்டிகளை, குடுவைகளை தன் கோழிக்குண்டு கண்களால் வெறித்தபடி பேத்தி நிற்க பேரனின் பார்வையும் அவளை தொடர்ந்தது. தொண்டையை அடைத்த உணவுடன் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் ஆச்சி தோட்டத்தில் நிரப்பி வைத்திருந்த தொட்டி நீரை மொண்டு முகம் கழுவச் சென்றான். அச்சிறுவனின் கையில் சிந்தாத சிதறாத கவனத்துடன் கூடிய ஒரு கோப்பை நீர் இருந்தது. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.